will of God for his people is always freedom.
தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் எப்பொழுதும் வைத்திருக்கிற சித்தம் விடுதலை, சுயாதீனம் என்று இந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
I told you that in the Old Testament it's again and again we read of how God's people were in bondage and they cried to God and he set them free.
பழைய ஏற்பாட்டு சரித்திரத்திலே எப்படி மீண்டும் மீண்டுமாய் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக சென்றார்கள், பின்னர் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள், தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார் என்பதை நாம் வாசிக்கிறோம்.
One of the things we learn from the Old Testament is this.
பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் இதுதான்.
The children of Israel could never make themselves free without God's help.
தேவனுடைய உதவி இல்லாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் தாங்களாகவே விடுதலை அடைய முடியவில்லை.
When they were in Egypt,
எகிப்திலே இருக்கும் பொழுதும் சரி, எவ்வளவு கடினப்பட்டு அவர்கள் முயற்சி செய்திருந்தாலும் அவர்களாலே விடுதலை அடைய முடியவில்லை.
That was impossible.
அது கூடாத காரியமாக இருந்தது.
But God did a miracle for them.
ஆனால் அவர்களுக்கென்று தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார்.
If you think of all those 2 million slaves working under the power of the mightiest army in the world.
20 மில்லியன் மக்களும் அந்த நாட்களிலே இருந்த மிகவும் வல்லமையுள்ள ஒரு ராஜாவின் கீழாக அடிமைப்பட்டிருந்ததை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி அவர்கள் விடுதலை அடைய முடியும்?
Only God can set them free.
தேவன் மட்டுமே அவர்களை விடுதலையாக்க முடியும்.
Then when they were captured by Babylon,
அதற்கு பிறகு பாபிலோனிலே சிறைபிடிக்கப்பட்ட பொழுது,
and different times in the judges,
நியாயாதிபதிகள் புத்தகத்திலே பல சமயங்களிலே இப்படி அவர்கள் அடிமைப்படுகிறதை வாசிக்கிறோம்.
Always the enemies of God's people were stronger than Israel themselves.
எப்பொழுதுமே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் அவர்கள் எதிரிகள் வல்லமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள்.
And God made it like that so that they would not trust in their own strength.
தங்களுடைய சொந்த பலனிலே அவர்கள் நம்பிக்கை வைக்காதபடிக்கு தேவனே அப்படி அவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தார்.
Many times they would try on their own.
அநேக முறைகளிலே அவர்கள் தாங்களாகவே தங்களுடைய சுய பலத்தினாலே முயற்சி செய்தார்கள்.
And they would be defeated.
அவர்களால் சத்துருவை மேற்கொள்ள முடியாதிருந்தது, அவர்கள்
தோற்கடிக்கப்பட்டார்கள்,
அவர்களால் விடுதலை அடைய முடியவில்லை.
Now it's the same lesson that God wants us to learn in the New Testament.
இன்றைக்கும் அதே பாடத்தை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார்.
Many of you may think, oh, I'm not strong enough to get victory over sin.
பாவத்தின் மேலே முழு வெற்றியை பெறுகிற அளவுக்கு நான் சக்தி வாய்ந்தவன் பலனுள்ளவன் அல்ல என்று உங்களில் அனைவர் நினைக்கலாம்.
Let me tell you that nobody is strong enough.
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, யாருமே அந்த அளவுக்கு வலிமை உள்ளவர்கள் கிடையாது.
The lusts in our flesh are so strong that nobody can overcome them.
யாருமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய மாம்சத்திலே காணப்படுகிற இச்சைகள் வலிமை வாய்ந்ததாய் காணப்படுகிறது.
The devil and his demons are so strong that nobody can overcome them.
சாத்தானுடைய தூதர்களும் அவர்களை மேற்கொள்ள கூடாத அளவுக்கு, யாருமே மேற்கொள்ள கூடாத அளவுக்கு அவர்கள் வல்லமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.
God has always made his people weak.
தேவன் எப்பொழுதுமே தம்முடைய மக்களை பலவீனர்களாகவே ஏற்படுத்தி இருக்கிறார்.
Especially in the New Testament.
குறிப்பாக புதிய ஏற்பாட்டு காலங்களிலே.
He has made us weak so that we don't depend on ourselves.
நாம் நம்மையே சார்ந்து கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை பலவீனர்களாய் ஏற்படுத்தி இருக்கிறார்.
Jesus once said,
இயேசு ஒருமுறை சொன்னார்,
I am sending you like sheep in the midst of wolves.
ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளைப் போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று ஒருமுறை சொன்னார்.
Many of us in our place of work and where we live,
Really,
we are so weak. We are like sheep in the midst of wolves.
நம்மிலே அநேகர் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, வசிக்கிற இடமாக இருந்தாலும் சரி, நாம் ஓநாய்கள் மத்தியிலே குடியிருக்கக்கூடிய ஆடுகளைப் போலத்தான் பலவீனர்களாய் காணப்படுகிறோம்.
We are very weak.
நாம் மிகுந்த பலவீனமுள்ளவர்களாய் இருக்கிறோம்.
That's how God has made us.
இப்படித்தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார்.
Throughout history,
சரித்திரம் முழுவதையும் நீங்கள் பார்த்தால்,
right from the first century,
முதல் நூற்றாண்டிலிருந்து,
God made the early Christians and the apostles very weak.
ஆதி கிறிஸ்தவர்களையும் அப்போஸ்தலர்களையும் மிகவும் பலவீனமுள்ளவர்களாய் தான் தேவன் உண்டாக்கி இருக்கிறார்.
Why did he do that?
ஏன் அப்படி அதை அமைத்திருக்கிறார்?
So that they would not depend on themselves.
அவர்கள் தங்களையே சார்ந்திராதபடிக்கு அப்படி செய்தார்.
Why did Jesus send out his apostles without any money?
பணமே இல்லாதபடிக்கு ஏன் தேவன் தம்முடைய அப்போஸ்தலர்களை அனுப்புகிறார்?
You know, today most Christian organizations think that money is the most important thing to do God's work.
இன்றைக்கு காணப்படக்கூடிய அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவ ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் பணம் தான் பிரதான காரியம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள்.
Some of you may also think like that.
உங்களிலே ஒரு சிலர் கூட இதே விதமாக எண்ணிக்கொண்டு இருக்கலாம்.
If you want to do God's work, we need money.
தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் நமக்கு பணம் தேவை என்று.
Do you know in the first century they did not have money to hire a hall like this.
உங்களுக்கு தெரியுமா முதல் நூற்றாண்டிலே இது போல ஒரு திருமண மண்டபத்தை வாடகைக்கு பிடிப்பதற்கு அவர்களுக்கு பணம் இல்லாதிருந்தது.
Nobody would give it to them.
யாருமே அவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள்.
They had to meet in the fields or some public place.
வயல்வெளிகளிலேயோ காடுகளிலோ அல்லது பொதுவான இடங்களிலேயோ தான் அவர்கள் கூடினார்கள்.
Or they could not meet together, they would meet in 20 different groups in a city.
இதுபோல கூட முடியாவிட்டாலும் பட்டணத்திலே 20 சிறு குழுக்களாக ஆங்காங்கே அவர்கள் கூடினார்கள்.
Why did God make them like that?
ஏன் தேவன் அவர்களை அப்படி ஏற்படுத்தியிருந்தார்?
The same God who made Abraham very rich.
ஆபிரகாமை ஐசுவனாய் உண்டாக்கின அதே தேவன்.
Who made Job one of the richest people in the world.
உலகத்திலே மிக பெரிய பணக்காரரா இருக்கக்கூடிய யோபை உண்டாக்கின தேவன்.
And they were also spiritual.
அவர்களும் ஆவிக்குரியவர்களா இருந்தார்கள்.
David was a man after God's own heart and he was a very rich man as a king.
தாவீது தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதனாய் இருந்தார். அவரும் மிகுந்த ஐஸ்வரியமுள்ள ஒரு ராஜாவாக வாழ்ந்தார்.
Joseph was a man who pleased God so much and he ruled as such a big ruler in Egypt.
யோசேப்பு தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் இருந்தாலும் அவ்வளவு பெரிய நாடாக எகிப்தையே ஆளக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருந்தார்.
Think of Daniel, he was very very godly man and he lives in so comfortably in a big palace.
தானியேலை எண்ணி பாருங்கள். அவர் மிகுந்த தேவபக்தியுள்ள மனிதர். மிகுந்த சொகுசான ஒரு வாழ்க்கை அரண்மனையிலே அவர் வாழ்ந்தார்.
These were not carnal people.
இவர்கள் எல்லாரும் மாம்சீகமானவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய ஜனங்கள். ஆபிரகாம், யோபு, யோசேப்பு, தானியேல், தாவீது.
God made them rich.
தேவன் இவர்களை ஐஸ்வர்யவான்களாய் தான்
உண்டாக்கினார். And they were godly people.
அதோடு கூட அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள்.
When you come to the New Testament,
ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்பொழுது
it's completely changed.
முற்றிலுமாக அது மாறி இருக்கிறது.
Peter was a poor man.
பேதுரு ஒரு ஏழை மனிதனாய் இருந்தார்.
He was so poor that he didn't have money to give to a beggar who asked him for some money at the gate of the temple.
தேவ ஆலயத்தின் வாசலிலே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுக்க கூடிய மனிதனுக்கு கொடுக்க கூடிய அளவுக்கு கூட காசு இல்லாத இருந்த அளவுக்கு பேதுரு ஏழையா இருந்தார்.
You know what he told him?
அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா?
I don't have any money.
எனக்கு பணம் இல்லை.
That's the leader of the apostles.
அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருந்தவர்.
And Paul.
பவுல்.
He was so poor.
அவர் மிகுந்த ஏழையா இருந்தார்.
He didn't have money sometimes for food and clothing.
ஆகாரத்துக்கும் வஸ்திரத்துக்கும் சில சமயத்திலே சூடாக்கக்கூடிய கம்பளிகளை ஆடைகளுக்கும் வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இல்லாத இருந்தது.
Why did God make them like that?
ஏன் தேவன் இவர்களை இப்படி உண்டாக்கி இருந்தார்?
So that they would not think that money is the most important requirement for God's work.
தேவனுடைய ஊழியத்திற்கு பிரதானமான தேவை பணம் தான் என்று எண்ணாதபடிக்கு அப்படி செய்தார்.
And not only that.
அது மட்டுமல்ல.
So that they would not give money to people and that people will not be attracted to the church through money.
இரண்டாவது காரியம் பணத்தை ஜனங்களுக்கு கொடுத்து அந்த பணத்தின் மூலமாக சபைக்குள்ளே மக்கள் கவரப்படக்கூடாது என்பதற்காக அப்படி உண்டாக்கினார்.
We have seen in India how so many people get attracted to Christianity by getting money.
இந்திய தேசத்திலே நாம் பார்த்திருக்கிறோம் எத்தனை பேர் பணத்தினாலே கவரப்பட்டு கிறிஸ்தவத்துக்குள்ளாக வருகிறார்கள்.
And there is almost every Christian organization in India thinks only if we have money we do God's work.
பணம் இருந்தால் தான் ஊழியத்தை செய்ய முடியும் என்று எண்ணக்கூடிய எண்ணற்ற கிறிஸ்தவ நிறுவனங்கள் நம்முடைய நாட்டிலே இருக்கிறது.
These Christian organizations in Tamil Nadu and all over India.
இந்தியா முழுவதிலே ஆனாலும் சரி உள்ள கிறிஸ்தவ நிறுவனங்கள்
keep on asking people to give money, give money, give money.
பணம் தாருங்கள், பணம் தாருங்கள், ஊழியத்திற்கு பணம் தேவை என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்.
And they write letters to America and so many places, give us money, give us money.
அமெரிக்காவுக்கு மற்ற வெளிநாடுகளுக்கு பணம் எங்களுக்கு தேவை என்று அறிக்கைகளையும் கடிதங்களையும் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள்.
Because they feel without that we can't do God's work.
ஏனென்றால் இந்த பணம் இல்லாதபடிக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது என்று எண்ணுகிறார்கள்.
This is how the church becomes Babylon.
இப்படித்தான் சபையானது பாபிலோனாக மாறுகிறது.
Not the true church.
மெய்யான சபை அல்ல அது.
It's all mixed up with money. Jesus said you cannot serve God in money.
தேவனுக்கும் உலக பொருளுக்கும் அல்லது பணத்துக்கும் ஒருவனும் இரண்டு பேருக்கும் சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
You know many of us may say well we can't build a meeting hall in our place if we don't have money.
Ayyo neengal enna ipdi solugireergal panam illavattal naangal sabai kooduvadharku kattadathai eppadi kattuvathu endru kekkalam.
I remember in Bangalore we never had any money for 6 years to build a meeting hall.
Bangalore le sabayile naangal koodi vandirukkum bodhu mudhal 6 aandugalukaga oru kattadathai kattuvadharku engalukku panam illai naangal kattadathile koodavillai.
But the church was built.
Ana sabaiyanadu kattapattathu.
And we were a very good family.
எங்களுக்கு நல்ல குடும்பங்கள் இருந்தது.
So if you don't have, if you get the money, if you have the money to build a meeting hall, build it. There's nothing wrong in it.
கட்டடம் கட்டுவதற்கு பணம் இருந்தால் தாராளமாக கட்டடம் கட்டலாம், அதிலே தவறு இல்லை.
But if you don't have the money, don't think that God's work can't be done.
ஆனால் பணம் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய ஊழியம் நடைபெறாது என்று எண்ண வேண்டாம்.
We must not have this thing in our mind that only if I have money, only if I have money I can do God's work.
பணம் இருந்தால் தான் ஊழியத்தை செய்ய முடியும் என்ற கருத்தை நம்முடைய மனதிலிருந்து அகற்ற வேண்டும்.
Then we'll be looking more for money than for the power of the Holy Spirit.
அப்படி நாம் எண்ணினால் நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தேடுவதை காட்டிலும் பணத்தை தான் அதிகமாக நாம் தேடிக் கொண்டிருப்போம்.
You may think if we don't have good music, oh we can't have a good meeting.
நல்ல இசை கருவிகள், இசை பாடல்கள் இல்லாவிட்டால் நல்ல கூட்டங்கள் நமக்கு இருக்காது என்று எண்ணலாம்.
What music did they have on the day of Pentecost?
பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்களுக்கு என்ன இசை கருவிகள் இருந்தது?
How did 3000 people get converted? There was no music there.
அன்று எப்படி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? அவர்களுக்கு அன்று இசை கருவிகள் இல்லையே.
Christianity has drifted so much from the faith of the apostles.
அப்போஸ்தலருடைய விசுவாசத்திலிருந்து இன்றைய கிறிஸ்தவமானது எவ்வளவோ வழிவிலகி சென்று விட்டது.
Today people are depending on money and music to do God's work.
இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு பணத்தையும் இசை கருவிகளையுமே சார்ந்திருக்கிறார்கள்.
I'll tell you there's only one thing needed to do God's work.
தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன்.
Power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை.
You have the power of the Holy Spirit, you can do God's work.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்கு இருந்து இருக்குமானால் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியும்.
You have no money.
உங்களுக்கு பணமே இல்லை என்றாலும்
one musical instrument.
ஒரு இசை கருவி கூட இல்லாவிட்டாலும் சரி.
But
ஆனால்
if you have plenty of money,
நிறைய பணம் இருந்தால்,
the best music in the world,
உலகத்திலேயே மேன்மையான இசை கருவிகள் இருந்தால்,
you don't have the power of the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் இருந்தால்,
you can gather many people,
அநேக ஜனங்களை நீங்கள் கூட்டலாம்,
it won't be the body of Christ,
ஆனால் அது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்காது,
it will be Babylon,
அது பாபிலோனாக தான் இருக்கும்.
There is a curse when you don't depend on the power of the, on the Holy Spirit but depend on earthly things like music and money.
ஊழியத்துக்காக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை சார்ந்து கொள்ளாமல் இசை கருவிகளையும் பணத்தையும் நம்பினால் அதிலே ஒரு சாபம் இருக்கிறது.
By God's grace I traveled to many countries to preach the word of God.
தேவனுடைய கிருபையாலே பல நாடுகளுக்கு நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன்.
Many people ask me.
அநேக ஜனங்கள் என்னை
கேட்கிறார்கள். Do you have any needs in India?
இந்தியாவிலே தேவைகள் உண்டா சகோதரரே?
I say no.
நான் இல்லை என்று சொல்கிறேன்.
I don't need any money.
எனக்கு எந்த பணமும் தேவையில்லை என்று சொல்கிறேன்.
The only thing we need is the power of the Holy Spirit.
எங்களுக்கு தேவையானதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மட்டுமே.
We don't send any reports.
நாங்கள் எந்த அறிக்கைகளை அனுப்புவதில்லை.
We don't send any photographs anywhere.
எந்த நாட்டுக்கும் நிழற்படங்களை எடுத்து அனுப்புவதில்லை.
Pray for the power of the Holy Spirit.
நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
I believe that if I have the power of the Holy Spirit I can.
நான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன்.
I have never in my life, not even once, prayed to God for money to do God's work.
என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு பணம் தேவை என்று நான் ஜெபித்ததே கிடையாது.
Never once have I prayed that we must have better musical instruments to do God's work.
தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு மேன்மையான இசை கருவிகள் வேண்டும் என்று ஒரு நாள் கூட நான் ஜெபித்ததே கிடையாது.
Thousands of times I have prayed that God will fill me with the Holy Spirit.
ஆனால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முறைகளுக்கு மேலாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தேவனுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபித்திருக்கிறேன்.
Lord, don't ever take that away.
ஆண்டவரே, அதை ஒரு காலம் என்னிடத்தில் எடுத்து போட வேண்டாம்.
I'm willing to lose my house, my property, anything, but I don't want to lose the anointing of the
Lord. ஆண்டவரே, என் வீட்டை வேண்டுமானால் இழக்க தயார், என் சொத்துக்களை இழக்க தயார், ஆனால் ஒரு காலம் நான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை இழக்க தயாராக இல்லை.
You know, if you have the power of the Holy Spirit, everything will be changed in your life.
உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்குமேயானால் உங்கள் வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் எல்லாம் மாறிவிடும்.
Jesus said when you receive the Holy Spirit you get power.
பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வேத இயேசு சொன்னார்.
That's what we need more than anything else.
மற்ற எல்லா காரியங்களையும் காட்டிலும் இதுதான் நமக்கு தேவையா இருக்கிறது.
They never had the Holy Spirit in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லை.
How can we be set free?
நாம் எப்படி விடுதலையாக்கப்பட முடியும்?
I told you the truth will set you free.
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று உங்களுக்கு சொன்னேன்.
I told you that Jesus said if I make you free you will be free permanently.
நான் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் நிரந்தரமாக விடுதலையாவீர்கள் என்று இயேசு சொன்னார் என்று உங்களுக்கு சொன்னேன்.
Now I want to show you how Jesus sets us free.
எப்படி இயேசு நம்மை விடுதலையாக்குகிறார் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
I want to show you the experience of the apostle Paul in Romans chapter 7.
ரோமர் 7 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
You'll see something very similar in your own experience.
உங்களுடைய சொந்த அனுபவத்திலே இதற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்.
Romans chapter 7.
ரோமர் 7 அதிகாரம்.
And see the experience of the born again apostle Paul.
மறுபடியும் பிறந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம்.
He's talking about his own testimony.
தன்னுடைய சொந்த சாட்சியை குறித்து இங்கே பேசுகிறார்.
He's saying how in Romans chapter 7.
ரோமர் 7 அதிகாரம்.
That he believed verse 12 that the law is holy, God's law is holy, the commandment is holy and righteous and good.
நியாய பிரமாணமானது பரிசுத்தமுள்ளது, கற்பனையும் பரிசுத்தமுள்ளது, நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று ரோமர் 7:12 சொல்லுகிறார்.
There were 10 commandments in the law.
பிரமாணங்களிலே 10 கற்பனைகள் இருந்தது.
And Paul says, I could keep 9 of those commandments.
அந்த 10 கற்பனைகளிலே 9 கற்பனைகளை என்னாலே கைக்கொள்ள முடிகிறது என்று சொல்கிறார்.
Do you know where the 10 commandments are mentioned in the Old Testament?
10 கற்பனைகள் பழைய ஏற்பாட்டில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
If you're not sure of it, let me turn you to Exodus chapter 20.
அதை குறித்து எனக்கு நிச்சயம் இல்லை சகோதரரே என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், யாத்திராகமம் 20 அதிகாரத்தில் அது இருக்கிறது.
In Exodus chapter 20,
யாத்திராகமம் 20 அதிகாரம்.
Here are the 10 commandments.
இங்கே 10 கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
The first 4 commandments relate to God, the next 6 commandments relate to man.
முதல் 4 கற்பனைகள் தேவனை சார்ந்த காரியங்கள், மீதியுள்ள 6 கற்பனைகள் மனிதனை சார்ந்த காரியங்கள்.
And they were written on 2 tablets of stone by God.
தேவனாலே 2 கற்பலகைகளிலே எழுதப்பட்டது.
On one tablet were 4 commandments and the other tablet 6 commandments.
ஒரு கற்பலகையிலே 4 கற்பனைகளும், ஒரு மற்றொரு கற்பலகையிலே மீதியுள்ள 6 கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கிறது.
4 commandments were how you can relate to God, the 6 commandments how you must relate to man.
இந்த 4 கற்பனைகள் எப்படி தேவனோடு கூட தொடர்பு கொண்டிருப்பது, இந்த மீதியுள்ள 6 கற்பனைகள் மனிதனோடு கூட உள்ள உறவை குறித்து சொல்கிறது.
Many of you may not know these 10 commandments.
உங்கள் அனைவருக்கும் இந்த 10 கற்பனைகள் தெரியாமல் இருக்கலாம்.
It is good for you to know it.
அதை அறிந்து கொள்வது மிகவும் நல்லது.
Because that is what God gave Israel.
ஏனென்றால் இதை தான் தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார்.
That is what God has given all the nations of the world to obey.
இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்கு கீழ்ப்படிய முடியாக இந்த 10 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார்.
We don't obey that outwardly because it is we obey them inwardly.
நாம் இப்பொழுது வெளிப்பிரகாரமாக அதற்கு கீழ்ப்படிவதில்லை, நாம் இப்பொழுது உள்ளாக அதற்கு நாம் கீழ்ப்படுகிறோம்.
But it's good for us to know what it is.
ஆனாலும் அந்த கற்பனைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது.
Number 1.
முதலாவது கற்பனை.
Verse 2 and 3. I am the Lord your God, you shall have no other gods but me.
நானே உன் தேவனாய் கர்த்தர், என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்.
Number 2.
இரண்டாவது கற்பனை.
You shall not make an idol. Verse 4.
நான்காம் வசனத்திலே எந்த சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ நீ உண்டாக்க வேண்டாம்.
And number 3,
மூன்றாவது கற்பனை.
7,
ஏழாம் வசனம்.
You shall not take the name of the Lord in vain.
கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக.
Number 4,
நான்காவது.
Verse, you must keep the Sabbath day holy.
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக.
Remember, this is for Israel.
இது இஸ்ரவேலுக்கு கொடுத்த கற்பனைகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
And then that's those are the 4 commandments related to God.
இவைகள் தான் தேவனோடு கூட சம்பந்தப்பட்ட 4 கற்பனைகள்.
Now the 6 commandments related to man.
இப்பொழுது 6 கற்பனைகள் மனிதனோடு மனித சார்ந்த கற்பனைகள்.
That's commandment number 5.
ஐந்தாவது கற்பனை.
Which is for children.
பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கப்பட்ட கற்பனை.
12.
12வது வசனம்.
Honor your father and mother so that your days may be prolonged.
உன்னுடைய நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக.
That is the only commandment which had a promise attached to it.
இந்த ஒரே ஒரு கற்பனை மட்டும் வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து வருகிறது.
The other commandments are without promise.
மற்ற எல்லா கற்பனைகளும் வாக்குத்தத்தம் இல்லாமல் இருக்கிறது.
Here is a command with a promise. If you honor your father and mother, you'll live long.
உன்னுடைய தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணினால் உனக்கு நீண்ட ஆயுசு இருக்கும் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட வருகிறது.
That's quoted in the New Testament too.
இதை புதிய ஏற்பாட்டிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது.
Then number 6.
ஆறாவது கற்பனை.
Verse 13.
13வது வசனம்.
You shall not murder.
கொலை செய்யாதிருப்பாயாக.
Number 7.
ஏழாவது கற்பனை.
You shall not commit adultery.
விபசாரம் செய்யாதிருப்பாயாக.
Number 8.
எட்டாவது கற்பனை.
Verse 15.
15வது வசனம்.
You shall not steal.
களவு செய்யாதிருப்பாயாக அல்லது திருடாதிருப்பாயாக.
And then number 9.
9வது கற்பனை.
When you go to court, you shall not bear false witness of your neighbor.
வழக்கு மன்றத்திற்கு செல்லும் பொழுது உன் அயலானுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது.
Now comes the most difficult commandment.
இப்பொழுது அதிக கடினமான ஒரு கற்பனை வருகிறது.
Number 10.
10வது கற்பனை.
God kept it last because he knew nobody can keep it.
யாருமே இதை கைக்கொள்ள முடியாது என்று தேவன் அறிந்திருந்தபடினாலே அதை கடைசியாக வைத்திருக்கிறார்.
This all the other things are external.
மற்ற எல்லா கற்பனைகளும் வெளிப்பிரகாரமாக உள்ள கற்பனைகள்.
Don't have any other gods, don't worship idols.
வேறு விக்கிரகங்கள் வேண்டாம், வேறு தேவர்களை வணங்க வேண்டாம்.
Don't commit murder, adultery and
கொலை செய்ய வேண்டாம், விசாரம் செய்ய வேண்டாம்.
9 commandments were external.
9 கற்பனைகளும் வெளிப்பிரகாரமாக காணக்கூடியவைகளாக இருக்கிறது.
The last commandment was inward.
கடைசி கற்பனை உள்ளாக இருக்கக்கூடிய பொருந்தக்கூடிய ஒரு கற்பனை.
You must not desire your neighbor's house.
பிறனுடைய வீட்டை நீ இச்சிக்க கூடாது.
That means when you see your neighbor has got a good house.
உடைய பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல ஒரு வீடு கட்டியிருக்கிறார்.
He's not saying you shouldn't go and steal it.
நீ போய் அந்த வீட்டை திருட கூடாது என்று சொல்லவில்லை.
No, that is in verse 15. That is another commandment.
அது 15வது வசனத்தில் இருக்கிறது.
Commandment number 8.
அது 8வது கற்பனை.
This is you shall not even desire it.
நீ உன் உள்ளத்திலே கூட அந்த வீட்டுக்காக ஆசைப்பட கூடாது.
You should not look at that house and say, "Oh, I wish I had that house."
அந்த வீட்டை பார்த்து சே, நம்ம இந்த மாதிரி வீட்டை கட்டினா நல்லா இருக்குமே, இந்த வீடு நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே என்று கூட எண்ண கூடாது.
You shall not covet your neighbor's wife.
உன்னுடைய அயலகத்தானுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக.
You look at your neighbor's wife.
பக்கத்து வீட்டுக்காரருடைய மனைவியை நோக்கி பார்க்கிறீர்கள்.
He is not saying you shouldn't go and touch her. That is commandment number 7.
பக்கத்து வீட்டுக்காரருடைய மனைவியை போய் தொடக்கூடாது என்று சொல்லவில்லை, அது 7வது கற்பனை.
No, this is when you look at her you should not desire her.
அவளை பார்க்கும் பொழுது உள்ளத்திலே அவள் மேல் ஒரு ஆசை இருக்க கூடாது.
You should not wish, "Oh, I wish I had a wife like that. I wish I had her as my wife."
அவளை போல எனக்கு ஒரு மனைவி இருந்தால் நல்லா இருக்கும்.
I wish I had her as my wife.
அவள் எனக்கு மனைவியா இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும்.
She cooks so well, better than my wife.
என்னுடைய மனைவியை காட்டிலும் அவள் அழகாக நன்றாக சுவையாக சமைக்கிறாள்.
Have you ever wished that?
நீங்கள் எப்பொழுதாவது அப்படி ஆசைப்பட்டிருக்கிறீர்களா?
Oh, I wish I had my wife. I wish that she was my wife. I could get good food at home.
இவள் எனக்கு மனைவியா இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, நல்ல சாப்பாடு சமைத்து போடுவாளே.
Or his wives could think, "I wish I had that man as my husband. He would have been so kind to me."
அல்லது மனைவிமார்கள் இப்படி இருந்தாலும், இவர் எனக்கு கணவனாக இருந்திருந்தால் எவ்வளவு அன்பாக நேசமாக இருக்கிறார்.
That's a sin.
அது ஒரு பாவம்.
To wish for your neighbor's wife.
பிறனுடைய மனைவியை இச்சிப்பது.
She is more good looking than your wife.
உங்களுடைய மனைவியை காட்டிலும் பிறனுடைய மனைவி பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்.
You don't do anything, you don't say anything.
ஒன்றும் வாய் திறந்து சொல்லவில்லை, ஒன்றும் செய்யவில்லை.
In your heart you desire it.
உள்ளத்திலே ஒரு ஆசைப்படுகிறீர்கள்.
God says you should not do it.
நீ அதை செய்யக்கூடாது என்று தேவன் சொல்கிறார்.
You shall not desire your neighbor's male servant or female servant or anything that belongs to your neighbor.
அவனுடைய வேலைக்காரனையோ அவனுடைய வேலைக்காரியோ அவனுடைய எருதியோ யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக.
Your neighbor has a good looking daughter.
உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய மகள் அழகாக இருக்கிறாள்.
And you look at her and desire her.
அந்த மகளை பார்த்து பார்க்கிறீர்கள், ஆசைப்படுகிறீர்கள்.
You don't say anything, you never open your mouth.
வாயை ஒன்றுமே திறக்கவில்லை, ஒன்றும் சொல்லுவதில்லை.
Just look.
அந்த பார்வைதான்.
That is disobedience to the 10th command.
அப்படி செய்யும் பொழுது அந்த பார்வையிலேயே நாம் 10வது கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம்.
Now who is your neighbor's daughter?
உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய மகள் யார்?
Every girl who travels in the bus is your neighbor's daughter.
நீங்கள் பஸ்ஸிலே பிரயாணம் செய்யும் பொழுது அங்கே அந்த பஸ்ஸிலே பிரயாணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண் பிள்ளையும் உங்களுடைய பிறனுடைய மகள்.
If you desire one of them, you have disobeyed commandment number 10.
அதிலே யாரையாவது ஒருவரை மீது ஆசைப்பட்டால் கூட நீங்கள் 10வது கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டீர்கள்.
Every girl who walks on the road is your neighbor's daughter.
அந்த சாலையில் நடந்து செல்கிற ஒவ்வொரு பெண்ணும் பிறனுடைய அயலகத்தானுடைய மகள்.
Every girl you see on a cinema poster is your neighbor's daughter.
சினிமா போஸ்டர்லே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அயலகத்தானுடைய மகள்.
To desire it is a sin.
அதை ஆசைப்படுவது பாவம்.
When you, if you have a computer,
உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது, கணினி இருக்கிறது.
And with the computer, you go to some internet site where you see a filthy picture of a woman.
நீங்கள் இணையதளத்துக்குள்ளாக சென்று ஒரு பெண்ணுடைய ஆபாசமான படத்தை பார்க்கிறீர்கள்.
Who is that woman?
அந்த ஸ்திரீ யார்?
That woman is somebody's daughter.
அந்த ஸ்திரீ வேறு யாரோ ஒருவருடைய மகள்.
And when you lust after her body,
அவளுடைய சரீரத்தை நீங்கள் இச்சிக்கும் பொழுது,
you are disobeying commandment number 10.
10வது கற்பனையை நீங்கள் மீறுகிறீர்கள்.
Now listen to what Paul says.
இப்பொழுது பவுல் சொல்கிறதை நாம் கேட்போம்.
Now you understood the 10 commandments.
இப்பொழுது நீங்கள் 10 கற்பனைகளை விளங்கிக் கொண்டீர்கள்.
Why did God make one commandment all impossible for anybody to obey?
ஏன் தேவன் இந்த ஒரே ஒரு கற்பனையை மட்டும் யாருமே கைக்கொள்ள கூடாத அளவுக்கு வைத்து விட்டார்?
You can keep 9 commandments but you can't keep the 10th.
9 கற்பனைகளையும் கை கொண்டு விடலாம், 10வது கற்பனைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிவது கடினம்.
Before Paul, let me give you another example.
பவுலுக்கு முன்பாக வேறொரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
Mark chapter 10,
மார்க் 10ஆம் அதிகாரம்.
We read of Jesus speaking to a rich young man.
நாம் இயேசு ஒரு ஐசுரியவானாகிய வாலிபனிடத்தில் பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
He asked in Mark 10, "How can I get eternal life?" Verse 17.
17ஆம் வசனத்திலே அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று மார்க் 10:17 கேட்கிறான்.
And Jesus said to him, "You know the commandments." Verse 19.
19ஆம் வசனத்திலே உனக்கு கற்பனைகள் எல்லாம் நீ அறிந்திருக்கிறாய் என்று சொல்கிறார்.
He didn't mention the first 4 commandments.
முதல் 4 கற்பனைகளை அங்கே இயேசு சொல்லவில்லை.
Everybody in Israel obeyed those 4 commandments.
ஏனென்றால் இஸ்ரவேலிலே உள்ள எல்லாரும் முதல் 4 கற்பனைகளுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து விட்டார்கள்.
They had no idols, they all kept the Sabbath, they never took the Lord's name in vain.
அவர்களுக்கெல்லாம் விக்கிரகங்கள் இல்லை, ஓய்வு நாளை ஆசரித்தார்கள், கர்த்தருடைய நாமத்தை வினிலே வழங்கவில்லை, அவர்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாகவில்லை.
There is no need to talk about the first four commandments. Everybody kept it.
எல்லாருமே கை கொண்டபடினாலே முதல் நான்கு கற்பனைகளை குறித்து பேச தேவை இல்லை.
He told this man from the other tablet.
அந்த இன்னொரு கற்பலகை இருக்கிறதல்லவா, அதிலே உள்ள கற்பனைகளை இயேசு சொல்லுகிறார்.
How many commandments were in the second tablet?
இரண்டாவது கற்பலகையில் எத்தனை கற்பனைகள் இருந்தது?
6.
6.
Out of the 6 you see here in verse 19 Jesus mentioned only 5.
அந்த ஆறு கற்பனைகளிலே இங்கே இயேசு எத்தனை கற்பனைகளை குறிப்பிடுகிறார் என்று பாருங்கள், ஐந்து மட்டும் தான் குறிப்பிடுகிறார்.
He mentioned commandment 5 6 7 8 9.
5 6 7 8 9 கற்பனைகளை மட்டுமே இங்கே குறிப்பிடுகிறார். ஏன் அவர் 10வது கற்பனையை சொல்லவில்லை?
See commandment number 5.
ஐந்தாவது கற்பனை பாருங்கள்.
Honor your father and mother.
தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக.
He said that.
அதை சொன்னார்.
Commandment number 6.
ஆறாவது கற்பனை.
No, don't murder.
கொலை செய்யாதிருப்பாயாக.
Don't steal.
களவு செய்யாதிருப்பாயாக.
Don't commit adultery.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
6 7 8 all finished.
6 7 8
and don't bear false witness.
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
All 5 are finished.
ஐந்து கற்பனைகளை சொல்லி முடித்து விட்டார்.
Why didn't he mention the 10th commandment there?
ஏன் இங்கே அந்த 10வது கற்பனை இயேசு குறிப்பிடவில்லை?
You shall not covet your neighbor's wife.
உன் பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக.
You know why he didn't mention it?
ஏன் அவர் அதை குறிப்பிடவில்லை என்று தெரியுமா?
Because Jesus knew nobody in the world can keep it.
உலகத்திலே ஒருவர் கூட அதை பின்பற்ற முடியாது என்று இயேசு அறிந்திருந்தார்.
So he only wanted to find out, do you keep the other 5?
ஆகவே மீதி உள்ள 5 மட்டும் நீ பின்பற்றுகிறாய் என்பதை தான் ஆண்டவர் கண்டுபிடிக்க விரும்பினார்.
He said in verse 20.
கற்பனையும் சேர்த்து அங்கே குறிப்பிட்டிருந்தால் இப்படி அவன் சொல்லியிருந்திருக்க
மாட்டான்.
இஸ்ரேலிலே காணப்பட்ட மிக சிறந்த ஒரு மனிதர்.
He could keep 9 commandments.
9 கற்பனைகளை அவரால் கை கொள்ள முடிந்தது.
Jesus never even asked him about the 10.
10வது கற்பனையை குறிப்பிடவும் இல்லை, அவனை பற்றி அவன் இடத்துல கேட்கவும் இல்லை.
Now we go to Paul.
Philippians
chapter 3
Philippians 3rd adhigaram
Philippians 3 Paul says
Philippians 3rd adhigarathile Paul solugirar
concerning his own life
thanude sonda vaalkaiye kurithu avar solugirar
verse 6
6th vasanam
as per the righteousness which is in the law I was found blameless
nyaya pramanathirkuriya neediyinpadi kutam saattapadavan endru Philippians 3rd adhigaram 6th vasanathin pinpagudhile vaasikkirom.
Oh, you say, Paul, you mean you kept all the commandments?
Paule, neer anaitthu karpanigaliyum kai kondeen endru solugireera?
Yes.
Aam.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9.
I kept all of them.
Naan ivigal ellam kai kondirukkiren.
What about commandment number 10, Paul?
Paule, 10th karpanaiyai kurithu enna?
His answer to that is in Romans 7.
அதற்குரிய பதிலை பவுல் 7th அதிகாரத்திலே சொல்கிறார்.
Romans 7.
ரோமர் 7th அதிகாரம்.
What is he saying?
அவர் என்ன சொல்கிறார்?
Earlier we saw he kept all the 9 commandments.
நாம் முன்னே பார்த்தோம் அவர் அந்த 9 கற்பனைகளையும் கைக்கொண்டார் என்று.
But he says.
ஆனாலும் அவர் சொல்கிறார்.
The last part of verse 7.
7th வசனத்தின் கடைசி பகுதி.
I would not have known about coveting if the law had not said in the 10th commandment you shall not covet.
இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே.
The other 9 commandments I kept.
9 கற்பனைகளையும் நான் கைக்கொண்டு விட்டேன்.
Now Paul tell me honestly could you keep the 10th commandment?
பவுலே நீர் நேர்மையாக சொல்லுங்கள், 10வது கற்பனையை உங்களால் கைக்கொள்ள முடிந்ததா?
Look what he says.
அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்க.
Verse 8 is his answer.
8வது வசனம் தான் அவர் சொல்லுகிற பதில்.
Sin taking opportunity through the commandment produced in me coveting every kind.
பாவமானது கற்பனையின் சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எனிலே நடப்பித்தது.
What an honest young man.
என்ன ஒரு நேர்மையுள்ள இளம் மனிதர்.
He says I'll tell the truth.
நான் உண்மையை சொல்கிறேன் என்று சொல்கிறார்.
I coveted my neighbor's wife.
என் பிறனுடைய மனைவியை நான்
இச்சித்தேன். Coveted my neighbor's daughter.
பிறனுடைய மகளை நான் இச்சித்தேன்.
And many of my neighbor's daughters.
அநேக அயலகத்தார்களுடைய பிள்ளைகள் மகள்களை.
Coveted my neighbor's job, his house, so many things I saw in other people, I wanted it.
பிறனுடைய வேலை, அவனுடைய பொருட்கள், எதையெல்லாம் பார்க்கிறானோ அதையெல்லாம் எனக்கு வேண்டும் என்ற ஒரு ஆசை.
He says when I looked in my heart I found all types of desires.
என்னுடைய உள்ளத்தை
other people's things.
என்னுடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது மற்றளுடைய எத்தனையோ பொருட்கள் மீது இருக்கக்கூடிய ஆசை எல்லாம் உள்ளே இருக்கிறதை பார்க்கிறேன்.
So he says
ஆகவே அவர் சொல்கிறார்.
Before I knew all this
இவைகளெல்லாம் தெரிவதற்கு முன்பதாக அறிவதற்கு முன்பதாக
I thought I was alive.
நான் நல்ல ஜீவனுள்ள கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன்.
Verse 9.
9வது வசனம்.
I was once alive apart from the law.
நியாய பிரமாணம் வருவதற்கு முன்பதாக நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன்.
That means once upon a time I used to do all these things but I didn't know it was wrong.
எப்போதாவது நான் அதை செய்வேன் ஆனால் அது எனக்கு தவறு என்று தெரியவில்லை.
So I thought I'm all right.
ஆகவே நான் நன்றாக தான் இருக்கிறேன் என்று
நினைத்தேன். Then I heard God's law.
இப்பொழுது தேவனுடைய பிரமாணத்தை நான் கேள்விப்பட ஆரம்பித்தேன்.
You shall not desire your neighbor's things or wife or daughter or anything.
உன்னுடைய அயலகத்தானுடைய மனைவியையோ மகளையோ பொருட்களையோ இச்சியாதிருப்பாயாக என்ற கட்டளையை அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன்.
Then I found I was dead.
அப்பொழுது நான் மரித்தவன் என்பதை கண்டுபிடித்தேன்.
Verse 8, when the commandment came, sin became alive, I died.
எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், நியாய பிரமாணம் வந்தவுடனே நான் மரித்தவனாய் போய்விட்டேன் என்று
சொல்கிறார். So he says the 10th commandment, verse 10, did not produce any life in me, it brought me to death.
ஆகவே 10ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன் என்று சொல்கிறார்.
The law is holy, verse 12.
12ஆம் வசனம், நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான்.
Then how this law killed me?
அப்படியானால் பரிசுத்தமான அந்த நியாயப்பிரமாணம் என்னை எப்படி கொன்றது?
Because the law showed my sin, verse 13, last part.
13ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், அந்த நியாயப்பிரமாணமானது பாவத்தை எனக்கு காண்பித்தது.
And through the law sin became exceedingly sinful in my eyes.
அந்த பிரமாணத்தின் மூலமாக பாவமானது மிகுந்த பாவமுள்ளதாய் மாறிவிட்டது.
That is why God kept the 10th commandment.
ஆகவே தான் தேவன் 10வது கற்பனையை வைத்திருக்கிறார்.
See how many people will be honest.
எத்தனை பேர்,
Lord, I have got all types of lust in my heart.
எத்தனை பேர் நேர்மையாக ஆண்டவரே எல்லாவிதமான இச்சைகளும் என் உள்ளத்திலே இருக்கிறது என்று ஒத்துக்கொள்வார்கள் என்பதை பார்க்கும்படியாக தேவன் 10வது கற்பனை வைத்திருக்கிறார்.
Why is this important?
ஏன் இது மிக முக்கியம் என்று சொல்கிறேன்?
Because honesty is the first step to victory.
ஜெயத்திற்கு வெற்றிக்கு முதல் படி நேர்மை.
You know many of you don't get victory because you're not honest about your sin like Paul was.
உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காததற்கு காரணம் என்ன தெரியுமா? பவுலை போல நீங்கள் நேர்மையாக இல்லை.
You pretend that you are such a holy person.
மிகுந்த பரிசுத்தவானை போல பாவசாங்கு செய்கிறீர்கள், பாவனை செய்கிறீர்கள்.
I tell you in 100 years you won't get victory.
இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் உங்களுக்கு பாவத்தின் மேல் வெற்றி கிடைக்காது.
Be honest like Paul.
பவுலை போல நேர்மையாக இருந்து விடுங்கள்.
Oh God, my heart is full of all types of evil.
ஆண்டவரே, தேவனே, என்னுடைய இருதயமானது எல்லா விதமான தீமையினாலே நிறைந்திருக்கிறது.
And not only he was honest.
அவர் நேர்மையாக இருந்தது மட்டுமல்ல,
he was sick and tired of his defeated life.
தன்னுடைய தோற்கடிக்கப்பட்ட வீழ்ச்சியுற்ற வாழ்க்கையினாலே சலித்து போய்விட்டார்.
I want to be delivered.
நான் இதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்கிறார்.
That's what he says in the next 12 verses.
இந்த 12 வசனங்களிலே இதைத்தான் அவர் சொல்கிறார்.
From verse 14.
14ஆம் வசனம் முதல்.
He says the law is spiritual.
நியாயப்பிரமாணமானது ஆவிக்குரியதாக இருக்கிறது.
But I
நானோ
I am sold into slavery in sin.
பாவத்துக்கு கீழாக அடிமையாக விற்கப்பட்டேன் என்று சொல்கிறார் 14ஆம் வசனம்.
Look at his honesty.
அவருடைய நேர்மையை பாருங்கள்.
God's law is holy.
தேவனுடைய நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது.
But I am not holy.
ஆனால் நான் பரிசுத்தவான் இல்லை.
I am just full of sin.
நான் பாவத்தினாலே நிறைந்தவனாய் இருக்கிறேன்.
Now this is a born again person.
மறுபடியும் பிறந்த ஒரு நபர் இதை சொல்கிறார்.
You know born again people can be like this.
ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பியவர்கள் இதை போல இருக்க முடியும்
என்று எண்ணுகிறீர்களா?
மறுபடியும் பிறந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் பிறனுடைய மகளை இச்சிக்கிறார்களா?
Is there any born again person who can say I never coveted my neighbor's daughter or wife or anything?
இங்கே மறுபடியும் பிறந்தவர்களில் யாராவது ஒருவர் நான் அயலனுடைய மனைவியாவது அயலகத்தானுடைய மகளை இச்சிக்கவில்லை என்று சொல்ல முடியுமா?
Everybody has done it. The difference is Paul was honest about it.
எல்லாருமே செய்திருக்கிறீர்கள். வித்தியாசம் என்னவென்றால் பவுல் அதை குறித்து நேர்மையானவராக இருந்தார்.
You are not honest. That's why you don't get victory.
நீங்கள் நேர்மையாக இல்லாதபடினாலே தான் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதில்லை.
Now listen to Paul's honesty.
இப்பொழுது பவுலுடைய நேர்மையை கவனித்து பாருங்கள்.
He says there are things which I like to do but I'm not doing it.
நான் விரும்புகிற காரியங்கள் உண்டு ஆனால் அதை நான் செய்வதில்லை.
See in the last part of verse 15 I want to do something but I'm doing what I hate.
நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று 15ஆம் வசனம் பின்பகுதியிலே சொல்கிறார்.
Do you have that experience?
உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கிறதா?
Lord I don't want to get angry. ஆண்டவரே,
நான் கோபப்பட விரும்பவில்லை ஆனால் கோபப்படுகிறேன்.
I don't want to love money but I love money.
பணத்தை இச்சிக்க விரும்பவில்லை ஆனாலும் பணத்தை நேசிக்கிறேன்.
I don't want to lust with my eyes but I lust with my eyes.
என் கண்களினாலே நான் இச்சிக்க விரும்பவில்லை ஆனாலும் இச்சித்து விடுகிறேன்.
I hate it.
நான் அதை வெறுக்கிறேன்
but I'm doing it.
ஆனாலும் செய்கிறேன்.
See that's what he's saying.
அதுதான் அவர் சொல்கிறார்.
I don't like to do it but I'm doing it.
நான் இப்படி செய்ய விரும்புகிறதில்லை ஆனாலும் அதை நான் செய்கிறேன்.
But if I do verse 16 the very thing I don't wish to do then I am agreeing that God's law is good.
16th வசனத்தில் சொல்கிறார், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே.
So he says,
ஆகவே சொல்கிறார்,
there are two things in me.
எனக்குள்ளாக இரண்டு காரியங்கள் இருக்கிறது.
One is me, my mind.
ஒன்று நான், என்னுடைய மனது.
The other is my flesh.
இன்னொன்று என்னுடைய மாம்சம்.
And he says these are two different things.
இதுதான் இரண்டு வித்தியாசமான காரியம்.
My mind is now yielded to the Holy Spirit.
என்னுடைய மனதானது இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு இசைந்து கொடுக்கிறது, கீழ்ப்படிகிறது.
I don't want to do it.
ஆகவே நான் அதை செய்ய விரும்பவில்லை.
But the sin keeps on doing it through me.
ஆனால் இந்த பாவமானது என் மூலமாக செய்து கொண்டே இருக்கிறது.
So he says in verse 17.
17th வசனத்தை சொல்கிறார்,
it's not me.
அதனால் நான் அல்ல.
Because I don't want to do it.
என்ன நான் செய்ய விரும்பவில்லை.
But the sin in me makes me get angry.
ஆனால் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவம் என்னை கோபப்பட வைக்கிறது.
Makes me lust, makes me tell lies.
இச்சிக்க என்னை செய்கிறது, பொய் சொல்ல வைக்கிறது.
So he says.
ஆகவே சொல்கிறார்,
I have discovered one thing.
ஒன்றை நான் கண்டுபிடித்தேன்.
Have you discovered this?
நீங்கள் இதை 18th வசனம்.
In me, in my flesh.
என்னுடைய மாம்சத்திலே
nothing good.
நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை.
That's what we need to understand.
இதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
In me, in my flesh, even after I'm born again, there is nothing good.
நான் மறுபடியும் பிறந்த பிறகும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் என்னுடைய மாம்சத்திலே நன்மையானது இல்லை.
Yeah, if you ask me, do you want to do good?
நன்மை செய்ய விரும்புகிறாயா என்று கேட்டால்,
yeah, the wishing is present in me, verse 18.
18th வசனத்திலே பார்க்கிறோம், அந்த விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது.
But the doing of the good is not possible.
ஆனால் நன்மையை செய்கிற அந்த செயல்பாடு என்னிடத்தில் இல்லை.
If I were to ask you,
நான் உங்களை கேட்கிறேன்,
do you all wish to do good?
நீங்கள் எல்லாரும் நன்மை செய்ய விரும்புகிறீர்களா?
Oh yes.
எல்லாரும் ஆமாம் என்று சொல்லி.
The wishing is present with me all the time.
என்னிடத்தில் அந்த விருப்பம் எப்பொழுதுமே இருக்கிறது.
You actually do good all the time.
எல்லா நேரங்களிலுமே நன்மையானதையே செய்கிறீர்களா?
Paul says it's not possible.
பவுல் சொல்கிறார், அது கூடாத காரியம், முடியாத காரியம்.
See verse 19.
19th வசனத்தை பாருங்கள்.
The good that I want to do, I don't do.
நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல்,
and the evil that I don't want to do, I do.
விரும்பாத தீமையை செய்கிறேன்.
So if I am doing verse 20, the thing I don't want to do,
20th வசனம், நான் விரும்பாததை நான் செய்தால்,
then it's not me who's doing it.
அப்படியானால் அதை செய்கிறது நான் அல்ல.
But sin that dwells in me.
ஆனால் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது.
So he says, I find a principle.
ஆகவே அவர் சொல்கிறார், நான் அங்கே ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். 21st வசனம், ஒரு பிரமாணத்தை காண்கிறேன்.
I want to do good, but there is this evil present in me all the time.
நன்மை செய்ய விரும்புகிற இடத்திலே எப்பொழுதும் காண்கிற ஒரு தீமை இருக்கிறது.
That is in you, that is in me.
அது உங்களிலே இருக்கிறது, என்னிலே இருக்கிறது.
Inwardly, verse 22, I am joyfully happy with God's law.
எனக்குள்ளாக பார்க்கும் பொழுது நான் தேவனுடைய பிரமாணத்திலே நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
I agree with God's law completely.
முழுமையாக தேவனுடைய பிரமாணத்தை ஒத்துக்கொள்கிறேன்.
But in my body,
என்னுடைய சரீரத்திலோ,
I find another law.
வேறொரு பிரமாணம் கிரியை செய்கிறதை பார்க்கிறேன்.
Which is fighting against God's law.
அது தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக போர் செய்கிறது.
In my mind I have God's law.
என்னுடைய மனதிலே தேவனுடைய பிரமாணம் காணப்படுகிறது.
You shall not covet your neighbor's daughter.
அயலகத்தானுடைய மனைவி மகளை இச்சிக்காதே.
Lord, I never want to do it even once in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முறை கூட நான் செய்ய விரும்பவில்லை.
There is another law in my body.
இன்னொரு பிரமாணம் காணப்படுகிறது.
Which we inherited from our parents.
அது நம்முடைய பெற்றோரிடத்திலிருந்து நாம் சுதந்திரித்துக் கொண்டோம்.
Fighting with this law of God.
அது இந்த தேவனுடைய பிரமாணத்தோடு கூட போராடி கொண்டே இருக்கிறது.
And it's making you a prisoner to the law of sin, verse 23.
23rd வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பாவம் என்கிற பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்குகிறது.
Now what shall we do?
நாம் என்ன செய்ய வேண்டும்?
Shall we say, okay, we live like that till the end of our life?
சரி, இப்படித்தான் காரியம் இருக்கிறது என்று சொன்னால் வாழ்க்கையை முடிவு வரை நாம் அப்படியே வாழ்ந்து விடுவோம் என்று சொல்லுவோமா? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை.
God must be having a solution to this.
இதற்கு தேவன் ஒரு தீர்வை வைத்திருக்க வேண்டும்.
But we have to come to an end of ourselves.
ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வர வேண்டும்.
See where he comes, verse 30-24.
24th வசனத்திலே
பார்க்கிறோம். He says, oh wretched man that I am, who will set me free from this body?
நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார்?
See the cry in his heart.
அவருடைய உள்ளத்தின் கதறலை பாருங்கள்.
Oh, how will I ever be free?
எப்படி நான் விடுதலையாக முடியும்?
Have you ever had a desire like this in your heart?
இதுபோல ஒரு விருப்பம் எப்பொழுதாவது உங்கள் உள்ளத்திலே உண்டாயிருக்கிறதா?
How will I ever be free?
நான் எப்படி விடுதலையாக முடியும் என்கிற வாஞ்சை இருக்கிறதா?
What is the answer? Is that the end of the story?
பதில் என்ன? அதோடு கூட கதை முடிந்து விட்டதா? இல்லை.
See how it ends.
மீண்டும் எப்படி முடிகிறது பாருங்க.
Thanks be to God.
தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
Jesus Christ our Lord.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
Jesus Christ our Lord, I can get free.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நான் விடுதலை அடைய முடியும்.
I'm not going to be able to change my flesh.
நானாகவே என்னுடைய மாம்சத்தை மாற்ற முடியாது.
My flesh is evil, there's nothing good in it.
என்னுடைய மாம்சமானது தீமையா இருக்கிறது, அதில் நன்மை ஒன்றும் வாசமாக இல்லை.
It will always serve the law of sin.
அது எப்பொழுதுமே பாவ பிரமாணத்திற்கு தான் அது ஊழியம் செய்யும்.
Don't ask God to change your flesh, it will never be changed.
உங்களுடைய மாம்சத்தை மாற்றுங்கள் மாற்றுங்கள் என்று ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டாம், ஒரு காலம் அது மாறாது.
Till the day you die you'll carry this nature with you.
நீங்கள் மரிக்கும் நாள் பரியந்தம் இந்த சுபாவத்தை தான் நீங்கள் சுமந்து கொண்டே இருக்கிறீர்கள்.
And I have it.
உங்களுக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது.
God won't take it away.
தேவன் அதை எடுத்து போட போவதில்லை.
We won't have it in heaven, but on this earth we'll have this.
பரலோகத்திலே நமக்கு அது இருக்காது, ஆனா இந்த பூமியிலே நமக்கு இந்த மாம்சம் இருக்கிறது.
But with my mind,
ஆனாலுடைய மனதிலே,
I serve verse 25 only the law of God.
என்னுடைய மனதிலே தேவனுடைய நியாய பிரமாணத்தை மட்டுமே ஊழியம் செய்கிறேன்.
So
25th வசனம்.
I don't have to feel condemned because I have this nature.
எனக்கு இந்த தன்மை இருக்கிறபடினாலே நான் குற்ற உணர்வு அடைய தேவையில்லை.
You know, some of us feel condemned. Oh, I have this nature all the time.
ஐயோ, எனக்கு இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறதே எப்பொழுதுமே என்று சொல்லி நம்மளே சிலர் நொந்து கொள்கிறோம்.
Let me comfort you.
நான் உங்களை ஆறுதல் படுத்தட்டும்.
Paul had it.
பவுலுக்கு அது இருந்தது.
I have it.
எனக்கு இருக்கிறது.
All believers have it.
எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்கிறது.
It will never go till you die.
மரிக்கும் வரை அது போவதே இல்லை.
But you don't have to condemn yourself.
ஆகவே நீங்கள் உங்களை நீங்களே ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து கொள்ள வேண்டாம், குற்றப்படுத்த வேண்டாம்.
Nature is always pulling you down, pulling you down, pulling you down.
இந்த சுபாவமானது எப்பொழுதே உங்களை கீழ் நோக்கி இழுத்துக் கொண்டே இருக்கிறபடினாலே நீங்கள் நொந்து போக வேண்டாம்.
Where is your mind?
உங்கள் மனது எங்கே இருக்கிறது?
First thing, is your mind interested in doing only God's will?
தேவ சித்தத்தை மட்டுமே செய்வதற்கு உங்களுடைய மனம் விருப்பம் கொண்டிருக்கிறதா?
That is you.
அதுதான் நீங்கள்.
This is another law in your called the flesh in your which has a law of sin and death.
இது பாவம் மரணம் என்கிற பிரமாணம் அது உங்களுடைய மாம்சத்திலே காணப்படுகிறது.
I don't have to feel condemned.
ஆகவே நீங்கள் நான் அதை குறித்து குற்ற உணர்வு அடைய வேண்டாம்.
Next verse.
அடுத்த வசனம்.
There is no condemnation if you are in Christ Jesus.
கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை.
Even though you have this flesh.
இந்த மாம்சம் உங்களுக்கு இருந்தாலும் சரி.
Now what is God's way of delivering us from this?
இந்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு தேவன் எந்த வழியை கடைபிடிக்கிறார்?
Not removing the flesh.
மாம்சத்தை நீக்குவதல்ல.
But giving us victory over the flesh.
ஆனால் அந்த மாம்சத்தின் மேலே நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார்.
If you pray, Lord, remove this wretched nature from me.
ஆண்டவரே, இந்த மோசமான சுபாவத்தை என்னை விட்டு நீக்கும் என்று நீங்கள் ஜெபிப்பதற்கு பதிலாக.
That will only happen when you go to heaven.
அது பரலோகத்துக்கு போகும்பொழுது மட்டுமே நடக்கும்.
But there is another deliverance God gives us now.
ஆனால் இப்பொழுது தேவன் நமக்கு வேறு ஒரு விடுதலையை கொடுக்கிறார்.
Through the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக.
See verse 2.
இரண்டாம் வசனம்.
The law of the Spirit of life in Christ Jesus has set me free from this law of sin and death in my members.
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று ரோமர் 8:2 வசனத்திலே வாசிக்கிறோம்.
You must understand this.
நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
I have this nature.
எனக்கு இந்த தன்மை இருக்கிறது.
Not at all interested in holiness.
இந்த சுபாவத்திற்கு பரிசுத்தத்திலே சற்றேனும் விருப்பமில்லை.
Only interested in sin.
பாவத்திலே மட்டுமே அது விருப்பமுள்ளதா இருக்கிறது.
My mind is only interested in holiness.
ஆனால் என்னுடைய மனதோ பரிசுத்தத்திலே மட்டுமே விருப்பமுள்ளதா இருக்கிறது.
I have a flesh which is only interested in sin.
எனக்கு ஒரு மாம்சம் இருக்கிறது, அதற்கு விருப்பம் எல்லாம் பாவத்திலே தான்.
You thought that was only your experience, that is Paul's experience.
இது உங்களுடைய அனுபவம் மட்டும் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, அது பவுலுடைய அனுபவமாகவும் இருக்கிறது.
Some of us are wishing that one day this nature will go away. It will not go till you go to heaven.
நம்மிலே சிலர் இந்த சுபாவம் நம்மை விட்டு போய் விட்டால் நலமா இருக்குமே என்று நீங்கள் எண்ணலாம். பரலோகத்துக்கு போகும் வரை அது நீங்காது.
Be honest with God.
தேவனோடு கூட நேர்மையுள்ளவராய் இருங்கள்.
And say, Lord, deliver me from this power.
ஆண்டவரே, இந்த வல்லமையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று ஜெபியுங்கள்.
It will be there. But it won't have power over me.
அது அங்கே தான் இருக்கும், ஆனால் அதற்கு உங்கள் மீது வல்லமை இருக்காது.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
Chapter 8.
எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்.
Law of the Spirit has set me free from this other law in my members.
ஆவியின் பிரமாணமானது என்னுடைய அவயங்களிலே கிரியை செய்கிறதால இந்த வேறொரு பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறது.
That's why we need the power of the Holy Spirit.
ஆகவே தான் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவை.
I told you all the Israelites could never get deliverance by their own power.
நான் இதுவரை சொன்னேன், தங்கள் சொந்த வல்லமினாலே இவர்களிருந்து விடுதலை பெற முடியாது என்று.
You know they teach in yoga that you can control your tongue and never get angry.
உங்களை நாவை கட்டுப்படுத்த முடியும், கோபப்படாமல் இருக்க முடியும் என்று யோகாவின் மூலமாக பயிற்சி கொடுக்கிறார்கள்.
What does that do?
அது என்ன செய்கிறது?
It can keep your mouth shut but the anger is still in your heart.
உங்களை வாயை வேண்டுமானால் மூடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் கோபம் இன்னும் உள்ளத்தில் இருக்கிறது.
That's not victory.
அது ஜெயம் அல்ல.
That is just like locking up the hiding the snake and not letting people see it.
அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னால் பாம்பு இருக்கிறது, ஆனால் அதை மறைத்து வைத்திருக்கிறீர்கள், மக்கள் யாரும் பார்ப்பதில்லை, அதற்கு ஒப்பாக தான் இருக்கிறது.
The snake is still there.
பாம்பு அங்கேதான் இருக்கிறது.
But you don't let anybody see it.
ஆனால் யாருமே அந்த பாம்பை பார்ப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுப்பதில்லை.
So it doesn't come out of your mouth.
அது பாம்பு வாயிலே வருவதில்லை. அது உள்ளே இருக்கிறது.
That's not victory.
அது ஜெயம் அல்ல.
That is hypocrisy.
அது மாய்மாலம்.
But Jesus delivers us from the sin in our heart.
ஆனா நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறார்.
The law of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய பிரமாணம்.
See verse 2, the law of the Holy Spirit.
இரண்டாம் வசனத்திலே பார்த்தீர்களா? பரிசுத்த ஆவியினுடைய பிரமாணம்.
There are two laws in verse 2.
இரண்டாம் வசனத்திலே இரண்டு பிரமாணங்களை பார்க்கிறோம், அல்லது விதிகளை பார்க்கிறோம்.
The law of sin and death and the law of the Holy Spirit.
பாவம் மரணம் என்பதுடைய பிரமாணம், பரிசுத்த ஆவியானுடைய பிரமாணம்.
Now the law of Moses we saw had 10 commandments.
மோசேருடைய பிரமாணத்திலே 10 கற்பனைகள் இருக்கிறது என்று பார்த்தோம்.
The law of the spirit.
ஆவியின் பிரமாணம்.
How many commandments?
அந்த ஆவியின் பிரமாணத்திலே எத்தனை கற்பனைகள் இருக்கிறது?
Zero commandments.
பூஜ்யம் தான்.
Then what is the law of the spirit?
அப்படியானால் ஆவியின் பிரமாணம் என்றால் என்ன?
It's written here.
இங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
இரண்டாம்
வசனம்.
It is the life of Jesus Christ.
அது இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்து இயேசுவின் ஜீவன்.
The law of Moses was 10 commandments.
மோசேருடைய பிரமாணம் 10 கற்பனைகள்.
Jesus did not bring a law.
இயேசு ஒரு பிரமாணத்தை கொண்டு வரவில்லை.
He brought life.
அவர் ஜீவனை கொண்டு வந்தார்.
You know when Moses came down from the mountain.
மோசே மலையிலிருந்து கீழே வரும்பொழுது
he brought 10 commandments.
10 கற்பனைகளை கொண்டு வந்தார்.
When the Holy Spirit came down from heaven.
பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து கீழே வரும்பொழுது
he did not bring commandments.
அவர் கற்பனைகளை கொண்டு வரவில்லை.
He brought the life of Jesus Christ.
இயேசுவின் ஜீவனை கொண்டு வந்தார்.
Jesus commandments will not help you.
பிரமாணங்கள் உங்களுக்கு உதவி செய்வதில்லை.
I have come to give you the life of Jesus. That is my law, the Holy Spirit says.
நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு வருகிறேன். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பிரமாணம்.
So the law of the Holy Spirit is a life.
ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய பிரமாணம் என்பது ஒரு ஜீவன்.
A life that springs up and lifts us up.
ஜீவனானது உள்ளே இருந்து பொங்கி எழுந்து நம்மை உயர்த்துகிறது.
You know there is a law in the world called the law of gravity.
புவியீர்ப்பு விசை என்கிற ஒரு பிரமாணம் இந்த பூமி உலகத்திலே காணப்படுகிறது.
Which is always pulling us down.
அது எப்பொழுதே நம்மை கீழ் நோக்கி இழுக்கிறது.
Even if it's a bible, the law of gravity pulls it down.
அது வேதமாக இருந்தாலும் சரி, புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி.
See what will happen if you just leave this.
நீங்கள் பைபிளை பிடித்திருக்கிறீர்கள், அப்படியே விட்டுவிட்டால் என்ன நடக்கும்?
Pulls down.
கீழே விழுகிறது.
Falls immediately.
உடனடியாக விழுகிறது.
Anywhere in the world.
உலகத்தில் எங்கு போனாலும் சரி.
Go to America, Russia, China, anywhere.
அமெரிக்கா, ரஷ்யா, சைனா எங்கு போனாலும் அது கீழே விழுகிறது.
And human beings are like that. America, Russia, China, India, all human beings are the same.
மனிதர்களும் அப்படித்தான். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா எங்கு போனாலும் மனிதர்களும் அப்படித்தான்.
They're always falling into sin.
எப்பொழுதே பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள்.
The law of sin and death is like this law.
பாவம் என்கிற பிரமாணம், மரணம் என்கிற பிரமாணம் இந்த கீழே நோக்கி இழுத்துக் கொண்டே இருக்கிறது.
Now how to prevent this bible from falling?
இந்த வேதமானது கீழே விழுவதிலிருந்து எப்படி நாம் தடுத்து நிறுத்தலாம்?
See now it's not falling.
பாருங்க பாருங்கள் இப்பொழுது விழுவதில்லை.
Why it's not falling?
ஏன் இது விழுவதில்லை?
This law is pulling it down, trying its best to pull it down.
புவியீர்ப்பு விசைங்கிற பிரமாணமானது கீழே இழுத்துக் கொண்டே தான் இருக்கிறது. முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது.
Pulling, pulling.
இழுத்துக் கொண்டே இருக்கிறது.
But it's not falling.
ஆனாலும் விழுவதில்லை.
Because there's another law.
என்னால் வேறொரு பிரமாணம் இருக்கிறது.
The law of life in my body.
ஜீவனுடைய பிரமாணம் என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிறது. அந்த ஜீவன்
உயிர் holding this up against this other law.
இந்த வேறு இந்த ஒரு பிரமாணத்துக்கு விரோதமாக அதற்கு எதிராக இது பிடித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டிருக்கிறது.
That is a picture of how the life of Christ Jesus can lift me up over the law of sin that pulls you down.
உங்களை கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்கு எதிராக கிறிஸ்து இயேசுவுள்ள ஜீவனுடைய பிரமாணம் இப்படித்தான் நம்மை தாங்குகிறது.
So Jude, the book of Jude, the second last book of the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே கடைசிக்கு முந்தின புத்தகமாகிய யூதா புத்தகம்.
Verse 24.
24 ஆம் வசனம்.
Jude verse 24.
யூதா 24 ஆம் வசனம்.
He is able to keep you from falling.
வழுவாதபடி உங்களை காக்கிறவர். விழாதபடி உங்களை காக்கிறவர்.
He can keep you from even stumbling.
நீங்கள் இடறாதபடி கூட அவர் உங்களை காக்க வல்லவர்.
He can keep you from falling.
விழாதபடி உங்களை காக்கிறவர்.
You can't keep yourself from falling.
நீங்களாகவே விழாதபடி உங்களை காக்க முடியாது.
But if you open yourself to the Holy Spirit,
நீங்கள் உங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்து கொடுக்கும் பொழுது,
the life of Jesus will lift you up against this other law in your flesh.
உங்கள் மாம்சத்திலே காணப்படுகிற இந்த பிரமாணத்துக்கு எதிராக கிறிஸ்து இயேசுவுடைய ஜீவனானது உங்களை தூக்கி பிடிக்கிறது.
So that
ஆகவே
you don't fall.
நீங்கள் விழாமல் இருப்பீர்கள்.
Now you see Romans 8.
இப்பொழுது ரோமர் 8 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
This is the way God has made.
இந்த வழியை தான் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார்.
Verse 3.
மூன்றாம் வசனம்.
Just I want to read two phrases there.
அங்கே உள்ள இரண்டு வாசகங்களை வாசிக்க
விரும்புகிறேன். What the law could not do, God did.
நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்தார்.
Read it like that.
எப்படி நீங்கள் வாசிக்கலாம்?
What the law could not do, God did.
நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்தார்.
What is the law? Why is the law could not do it?
ஏன் நியாயப்பிரமாணம் அதை செய்ய முடியவில்லை?
First of all, what is it the law could not do?
முதலாவதாக நியாயப்பிரமாணம் எதை செய்ய முடியாது இருந்தது?
The law could not save me from coveting, every type of coveting in my heart.
என்னுடைய உள்ளத்திலே காணப்படக்கூடிய எல்லாவிதமான இச்சைகளிலிருந்தும் இந்த என்னை காக்க முடியவில்லை நியாயப்பிரமாணம்.
I see this, I lust after that.
எதை ஒன்றை பார்த்தால் அதை இச்சிக்கிறேன்.
I see this, I lust after that.
எதை பார்த்தால் இதை இச்சிக்கிறேன்.
I see that, I lust after that.
அதை பார்த்தால் அதை இச்சிக்கிறேன்.
Paul says.
பவுல் சொல்கிறார்.
I tried.
நான் எவ்வளவோ முயற்சித்து பார்க்கிறேன்.
I could keep all the 9 commandments.
9 கற்பனைகளையும் என்னால் கைக்கொள்ள முடிகிறது.
The law could not help me to keep this 10th commandment.
ஆனால் இந்த நியாயப்பிரமாணமானது இந்த 10th கற்பனையை கைக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்ய முடியவில்லை.
The law could not do it.
நியாயப்பிரமாணமானது அது கூடாமல் போய்விட்டது.
God did it.
ஆனால் தேவனே அதை செய்தார். எப்படி?
By the law of the spirit of life in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவுள்ள ஜீவனுடைய பிரமாணத்தின் மூலமாக அதை செய்தார்.
And now,
இப்பொழுது,
now that God has done it,
தேவன் செய்த பிறகு
what happens?
என்ன நடக்கிறது?
Now verse 4
நான்காம் வசனம்.
This righteous requirement of the law is now fulfilled inside me.
எனக்குள்ளாக நியாயப்பிரமாணத்தின் நீதியினுடைய நிறைவேறுதல் நடக்கிறது.
Inside me.
எனக்குள்ளாக.
What is the righteous requirement of the law?
நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியின் எதிர்பார்ப்பு என்ன?
What is written there?
என்ன எழுதப்பட்டிருக்கிறது?
The law.
நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி நிறைவேறுதல் என்ன?
That is, you shall not covet.
நீ இச்சிக்க கூடாது.
That is what the law requires.
நான் நியாயப்பிரமாணம் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது.
I could not keep it.
நான் அதை கைக்கொள்ள முடியவில்லை.
Now,
இப்பொழுது
it is happening.
இப்பொழுது அது உள்ளே நடக்கிறது.
How is it happening?
எப்படி நடக்கிறது?
Because of the law of the spirit.
ஆவியின் பிரமாணம்.
So now what do I have to do?
இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்?
It says in verse 4.
நான்காம் வசனம்.
If I don't walk according to the flesh but according to the spirit,
மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால்
this law will be fulfilled.
அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி நிறைவேறும்.
So this is why we need to ask God to be filled with the Holy Spirit.
இதற்காக தான் நாம் தேவனிடத்திலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராலே என்னை நிரப்பும் என்று கேட்க வேண்டும்.
I want to be filled with your Holy Spirit.
ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே நான் நிரப்பப்பட வேண்டும்.
Because then I have the power to fight against the flesh.
அப்படி இருக்குமேயானால் நான் மாம்சத்துக்கு விரோதமாக போராடுவதற்கு எனக்கு வல்லமை கிடைக்கும்.
See Galatians chapter 5.
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்.
Galatians chapter 5.
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்.
We read here.
நாம் இங்கே வாசிக்கிறோம்.
Verse 17.
17ஆம் வசனம்.
The flesh lusts against the spirit, spirit against the flesh. These are in opposition to one another, so you cannot do the things you please.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது என்று கலாத்தியர் 5:17 வாசிக்கிறோம்.
Without the power of the Holy Spirit,
பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இல்லாதபடிக்கு,
this flesh is fighting against my mind and I always get defeated.
மாம்சம் எப்பொழுதும் மனதுக்கு விரோதமாய் போராடுகிறது, நான் தோற்று போகிறேன்.
I want to do what is good.
நல்லதை செய்ய விரும்புகிறேன்.
But the flesh makes me do what is bad.
ஆனால் இந்த மாம்சமானதோ தீமையை செய்ய வைத்து விடுகிறது.
I decide after going to the conference. After the conference.
நான் இந்த கான்ஃபரன்ஸ் முடித்த உடனே ஒன்றை செய்ய தீர்மானிக்கிறேன். நான் வீட்டிலே கோபப்பட மாட்டேன் என்று
தீர்மானிக்கிறேன்.
அடுத்த வாரமே கோபப்படுகிறேன்.
Isn't this your experience for the last 10 years?
கடந்த 10 ஆண்டுகளாக இது உங்களுடைய அனுபவமாக இல்லையா?
You take a decision in the conference, you go home, it all changes.
கான்ஃபரன்ஸ்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள், வீட்டுக்கு போனால் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக மாறிவிடுகிறது.
Because the power of the flesh is so strong.
ஏனென்றால் அந்த மாம்சத்திலே காணப்படுகிற வல்லமை வலிமையானது அவ்வளவு வலிமையா இருக்கிறது.
You really sincerely took a decision in your mind, I want to do what is right.
நான் நன்மையானதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் மெய்யாலுமே ஒரு தீர்மானத்தை செய்தீர்கள்.
But the flesh is too strong.
ஆனால் மாம்சம் பலமுள்ளதாய் காணப்படுகிறது.
But now,
ஆனால் இப்பொழுதோ,
when you have the Holy Spirit's power,
பரிசுத்த ஆவியானுடைய வல்லம் இருக்கும் பொழுது,
that fights, it says the spirit fights against the flesh.
மாம்சம் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுகிறது என்று பார்க்கிறோம்.
Flesh against the spirit, there's a battle going on inside me.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இப்படி எனக்குள்ளாக ஒரு யுத்தம் நடைபெறுகிறது.
Then I win.
நான் ஜெயிக்கிறேன்.
It's like when Israel was being defeated by its enemies.
இஸ்ரேல் தேசமானது தன்னுடைய சத்துருக்களினாலே தோற்கடிக்கப்பட்ட பொழுது,
they would pray to God.
அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிப்பார்கள்.
God would come and help them and the enemies would be defeated.
தேவன் அவர்களுக்கு வந்து உதவி செய்வார், சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுவார்கள்.
That's exactly what we see.
அதைத்தான் நாம் பார்க்கிறோம்.
See in the Old Testament book of Exodus.
யாத்ராகம புத்தகம்
chapter 17.
17ஆம் அதிகாரம்.
We read about a time when the rock was split and the water began to flow in verse 6
ange 6th vasanathile kanmalaiyanadu pulandu thannir ange purandu varugiradhai
vaasikkum that's a picture of the holy spirit coming after jesus was crucified
yesu christ silavile ariyapatta piragu parisuthaanar polindarapadugira kodiya kaaryam inge sidharikkapattadhu
immediately after that in verse 8 amalek the flesh came to fight against israel
udanadiyaga maamsam endru sollakoodiya and amalekir israelukku virudhamaga poraadumbadi vandargal
and you know how they won
அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் தெரியுமா
11 வசனம் whenever moses held up his hand israel got the victory
யாத்ராகமம் 17 அதிகாரம் 16 வசனம் இப்பொழுதெல்லாம் மோசே தன்னுடைய கையை தூக்கி வைத்திருக்கிறாரோ அப்பொழுது இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள்
he put down his hand
கையை கீழே போட்ட உடனே
the flesh won
மாம்சம் ஜெயித்துட்டது
so that is a picture
இது ஒரு படம்
when the holy spirit is poured out
பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது
struggle begins with amalek the flesh
உடனடியாக மாம்சத்தோடு கூட ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது
and then say lord give me grace
ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும்
give me the power of the holy spirit
பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கு தாரும்
and the flesh is defeated
மாம்சம் தோற்கடிக்கப்படுகிறது
stop praying now I am quite strong now
நான் இப்பொழுது பலமுள்ளவனாய் ஆகி விட்டேன் ஆகவே ஜெபம் பண்ணதை நிறுத்தி விட்டேன்
I get defeated
நான் தோற்கடிக்கப்படும்
every time moses lifted up his hand he got victory
எப்பொழுதெல்லாம் மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தி இருந்தாரோ அப்பொழுதெல்லாம் ஜெயம் கிடைத்தது
put down his hand
கையை கீழே போட்ட உடனே
he is defeated
தோற்கடிக்கப்பட்டு விட்டார்
so very often the devil says You're strong now.
ஆகவே அடிக்கடி பிசாசு என்ன சொல்றான் நீதான் பலமுள்ளவனாய் இருக்கறாயே.
You don't need to lift up your hand and pray.
உன்னுடைய கரங்களை உயர்த்தி நீ ஜெபிக்க தேவையில்லை என்று
சொல்றான்.
நீ வலிமையுள்ளவனாய் இருக்கறாய்.
That's the time you fall.
அந்த நேரத்திலே தான் நீங்கள் விழுந்து விடுவீர்கள்.
If you say lord.
அதுக்கு பதிலாக ஆண்டவரே
I will never be strong.
நான் ஒரு காலம் பலமுள்ளவனாய் மாற மாட்டேன்.
I have to lift up my hands all the time.
எல்லா நேரங்களிலும் என்னுடைய கரங்களை நான் ஆண்டவரே உம்மை பார்த்து விரிக்க வேண்டும். ஆண்டவரே நீமுடைய வல்லமையால நிரப்பும் பரிசுத்த ஆவியினால நிரப்பும்.
I pray for that every day.
நான் இதற்காக ஒவ்வொரு நாளும்
ஜெபிக்கிறேன்
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்
ஆண்டவரே
எனக்கு வல்லமை
தாரும்
பாவத்தை மேற்கொள்ள வல்லமை தாரும்
என்னுடைய
எண்ணங்களிலே வெற்றியை தாரும்
என்னுடைய
நாவிலே
நான்
எழுந்து பேசும்பொழுது வல்லமை தாரும்
even though physically my hands are not lifted up all the time
எல்லா நேரங்களிலும் சரீர பிரகாரமாக என்னுடைய கரங்கள் உயர்த்தப்படாவிட்டாலும்
if you could look inwardly
உள்ளாக நீங்கள் கரங்களை உயர்த்திருக்கும்
பொழுது inside my spirit there's a hand being lifted up all the time
எனக்குள்ளாக உள்ளே ஆவியிலே எப்பொழுதே தூக்கப்பட்ட கரம் விரிக்கப்பட்ட கரம் காணப்படுகிறது ஆண்டவரே
ஆண்டவரே I need you
எனக்கு உமக்கு தேவை நீர் எனக்கு தேவை நீர் எனக்கு தேவை ஆண்டவரே
God can do that for you
தேவன் உங்களுக்காக அதை செய்ய முடியும்
He did it for Paul
பவுலுக்கு அதை செய்தார்
My brothers and sisters
என் அருமையான சகோதர சகோதரிகளே
You don't need education
உங்களுக்கு இதற்கு படிப்பு தேவையில்லை
You need the power of the Holy Spirit
உங்களுக்கு தேவையானதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை
Let's pray.
நாம் ஜெபிப்போம்
Do you really want victory in your life
உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே உங்களுக்கு வெற்றி தேவையா ஜெயம் தேவையா
You need the life of Jesus
உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் தேவை
The Holy Spirit can set you free
பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க முடியும்
The Spirit of truth will set you free
சத்திய ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க முடியும்
The Spirit of Christ will set you free
கிறிஸ்துவின் ஆவி உங்களை விடுதலையாக்க முடியும்
It's more powerful than your flesh
உங்கள் மாம்சத்தை காட்டிலும் அது அதிக வல்லமை உள்ளது
Open your being and say Lord fill me with the Holy Spirit
உங்களையே நீங்கள் திறந்து கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் நிரப்பும் என்று கேளுங்கள்
I surrender everything to you
ஆண்டவரே உமக்கு என்று என்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன்
My life my time my future everything
என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே என்னுடைய நேரங்களை என்னுடைய எதிர்காலத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே எல்லாவற்றையும் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும்
God will answer your prayer
தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார்
Trust him
அவரிலே நம்பிக்கையாயிருங்கள்
Yearn for it
இதற்காக நீங்கள் ஒரு தாகம் கொள்ளுங்கள்
Lord who will deliver me from this wretched body
இந்த நிர்பந்தமான சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று கேளுங்கள்
Yes the Holy Spirit will do it
ஆம் பரிசுத்த ஆவியானவர் அதை செய்வார்
Jesus Christ will do it
இயேசு கிறிஸ்து அதை செய்வார்
Believe believe
நீங்கள் அதை விசுவாசியுங்கள் விசுவாசியுங்கள்
Don't doubt him
அவரை சந்தேகப்பட வேண்டாம்
Lord cleanse my heart with your blood
ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே
Fill me with the Holy Spirit
என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் ஆண்டவரே
Now and every day
ஆண்டவரே இப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் என்னை நிரப்பும்
I don't want to live for myself or this world
ஆண்டவரே நான் எனக்காகவோ இந்த உலகத்துக்காக வாழ விரும்பவில்லை ஆண்டவரே
Thank you for accepting my sacrifice
ஆண்டவரே என்னுடைய பலியை நீர் ஏற்றுக்கொண்டபடியினால் உமக்கு நன்றி
In Jesus name
இயேசுவின் நாமத்தில் பிதாவே
ஆமென்
ஆமென்